நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சுமகுரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர். அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர். சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல். சொல்லுமட்டு குடியில் வாண்மியரோடு நற்றால் காசிநந்தி தேவர், நற்றால் காசிநந்தி தேவர். பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர். திருப்பரங்குன்றம் அதில் மச்ச முனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம். சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை. திருவருணையூர் இடைக்காடர் சமாதியிற்றேந்தனரம்மை காக்கவே, சமாதியிற்றேந்தனரம்மை காக்கவே. அகத்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொருபசமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்று எங்களுக்கு சனிக்கிழமை சத்சங்கம் வழமை போல வரும் கேள்விகளுக்கு பதில்காணும் சத்சங்கமாக அமைந்திருக்கின்றது. இன்று மூன்று அன்பர்களிடமிருந்து நான்கு கேள்விகள் வந்திருக்கின்றன. மொத்தமாக முடிந்தவற்றிற்கு இன்றைய சத்சங்கத்தில் பதில் காண்போம், மீதியை அடுத்த சத்சங்கத்திற்கு கொண்டு செல்வோம். முதலாவது கேள்வி, ஒரு சாதகர் பல நாளாக கிரிய யோகத்தில் இருக்கும் சாதகர், குறிப்பாக 10 ஆண்டுகளுக்கு மேலாக என்று சொல்லலாம். அவருடைய கேள்வி, ஐயா நான் இப்போது இந்த கிரியா சாதனையிலும் இந்த சத்சங்கங்களிலும் பாபாஜியை தொடர்ந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்தில், வேலையில், சுற்றத்தாருடன் வெளியில் எங்கு பார்த்தாலும் எனக்கு துன்பங்கள் கூட இருக்கின்றது. எவ்வகையான துன்பம் என்றால், நான் என்னுடைய மனதினால் தாக்கப்படுகின்றேன். அதாவது அவர்கள் செய்யும் செயல்கள், அவர்களுடைய நடைமுறைகளால் நேரத்துக்கு நேரம் இந்த நான்கு இடங்களில் இந்த உடலில் வசித்து வருகின்றேன். இந்த 4 இடத்திலும் நான் பாதிக்கப்படுகின்றேன் ஐயா. அதிலிருந்து எவ்வாறு சிறிது சிறிதாக விலகலாம் என்று சிந்திக்கின்றேன். ஆனால் முடியவில்லை. ஒரே ஒரு இடத்தில் மாத்திரம் நான் சந்தோஷமாக இருக்கின்றேன். இந்த சாதகர் கூட்டத்தில் மாத்திரம்தான் இந்த சத்சங்கங்களை ஒழுங்காக கேட்பேன், முடிந்தளவு கலந்தும் கொள்ளுவேன். அந்த நேரத்தில் மாத்திரம்தான் எனக்கு அந்த சந்தோஷம் இருக்கின்றது. மற்ற நேரங்களில் ரெண்டும் இருக்கின்றது. சந்தோஷமாகவும் இருக்கின்றேன், ஆனால் துன்பங்களும் உண்டு. அதுதான் வாழ்க்கை என்பது எனக்கு தெரிகின்றது. ஆனால் அதிலிருந்து என்ன மாதிரி நாங்கள் இப்போது சத்சங்கத்தில் இருக்கும் நிலைக்கு வரலாம் என்பது இந்த அன்பருடைய கேள்வி. இவர் இந்த 4 நிலைகளிலும் தனக்கு துன்பங்கள் நிறைந்திருக்கின்றது, மனக்கஷ்டங்கள் இருக்கின்றது பதிவு போட்டிருக்கின்றார். அது உண்மை, அது எல்லோருக்கும் இருக்கும். ஆனால் அதிலிருந்து எவ்வாறு வெளிவரலாம் என்று இந்த அன்பர் எனக்கு தந்த அந்த ஒளிப்பதிவில் நான் அவருக்கு கொடுக்கக்கூடிய விளக்கம் என்னென்றால், அவருக்கு மனதில் சலிப்பு ஏற்படுகின்றது என்று மிகவும் குறிப்பாக சொல்லியிருந்தார். அது ஏற்படத்தான் போகும். ஏனென்றால் நாங்கள் உலகியலிலும் இருந்து கொண்டு ஆன்மீகத்திலும் இருக்கின்றோம் என்பதுதான் இங்கு உண்மை. ஆனால் இங்கு நாங்கள் எங்கு துன்பப்படுகின்றோம் என்று பார்த்தோம் என்றால், சிறிது அளவில் நாங்கள் எங்களுடைய நிலையை உயர்த்தாது. அதே உலக வட்டத்தில் இருந்து கொண்டு அதிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் அது முடியாத காரியம் என்று சைவ சித்தாந்தத்திலும் சொல்லப்படுகின்றது, அருளாளர்களும் கூறுகின்றார்கள். அது என்ன நிலையை உயர்த்தல் என்று பார்த்தால், நாங்கள் எங்களுடைய நிலையை நாங்கள் உயர்த்த வேண்டும். அப்படி உயர்த்துவதற்காக எங்களுக்கு கிடைத்த ஊக்கிதான் இந்த கிரியா யோகமும் இந்த அறிவு திறனை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கும் சைவ சித்தாந்தமும். ஆகவே இவற்றின் மூலம் நாங்கள் எங்களை உயர்த்தினால்தான் நாங்கள் மற்றவர்களுடைய இந்த நான்கு இடங்களில் இவர் வசிப்பதாக சொல்லியிருக்கின்றார். அதன் காரணம் என்னவென்றால், ஒரு நாளில் அவர் வேலைக்கும் போகின்றார், குடும்பத்திலும் இருக்கின்றார், மற்றைய நண்பர்கள் சுற்றத்தார்களையும் சந்திக்கின்றார். அப்போ எல்லா இடத்திலும் இதே பிரச்சனை தான் என்பதுதான் அவருடைய கேள்வி. ஆகவே எல்லா இடத்திலும் நாங்கள் உலகியலில் கலந்திருப்பதால் இந்த பிரச்சனைக்கு நிச்சயமாக இடம் உண்டு. ஆகவே ஒரு அருளாளர் இதை நல்லொரு உவமானம் மூலமாக சொல்லியிருக்கின்றார். அவர் அதற்கு பாவித்த விடயம் கருந்தும் காகமும். அவர் அதை அந்த உவமானம் சொன்னால்தான் இப்படியான பிரச்சனைகளில் இருந்து எவ்வாறு விடுபடலாம் என்று எங்களுக்கு விளக்கம் இருக்கும். இந்த உவமானத்தில் அந்த பருந்தும் காகமும் என்று சொன்னது எப்படி என்று அதை ஒரு உவமான கதை என்றே எடுத்துக்கொள்ளுங்கள். அது என்னவென்றால், பருந்தை காகம் திரத்துகின்றதா, பருந்தும் ஓடுகின்றதா? அப்போது பருந்து யோசிக்கின்றது, இதென்ன காகம் வந்து எனக்கு பின்னுக்கு பின்னுக்கு திரத்தி கொண்டு வருகின்றதே, அது என்ன என்ன நோக்கத்துக்காகவும் இருக்கலாம், அதை இங்கு ஆராயவில்லை. இதிலிருந்து எப்படி விடுபடலாம் என்றால், அதுக்கு விடுபடாமல் தானாம் இருக்க முடியக்கூடியதாக இருந்தது. திடீரென்று பருந்து யோசித்ததாம், நான் எவ்வளவு உயரத்திற்கும் பறக்கலாம் மேலே, ஆனால் காகத்தால் இயலாது என்று நினைத்துவிட்டு தான் மேலே பறக்கத் தொடங்கியதாம். அவ்வளவுதான், சிறிய தூரத்துக்கு அப்பால் காகத்தின் தொந்தரவை விட்டு அது விலத்தியது என்று ஒரு உவமான கதை சொல்வார்களாம். அதன் இருந்து நாங்கள் படிப்பது என்ன? நாங்கள் இந்த உலக வட்டத்திற்குள் பறந்து கொண்டிருக்கும் போது, வசித்து கொண்டிருக்கும் போது, மற்றவர்களுடைய சொற்கள் மற்றவர்களுடைய செயல்கள் எல்லாம் எங்களை எதிர்ச்செயல் செய்வதற்கும் மனக்கஷ்டப்படுவதற்கும் தூண்டிக்கொண்டே இருக்கும். அதுதான் மனித வாழ்க்கை. ஆகவே நாங்கள் எப்படி இதிலிருந்து தப்பலாம் என்று இந்த அன்பர் கேட்டதற்கு, எங்களை நாங்கள் உயர்த்த வேண்டும். உயர்த்துவதென்றால் உலகத்தில் பணம் சம்பாதித்து எங்களை பணக்காரன் ஆக்குவதோ, அல்லது எங்களுடைய ஸ்டேட்டஸ் என்று சொல்லுவோம் ஆங்கிலத்தில், எங்களுடைய நிலைகளை மாற்றுவதோ அல்ல. எங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்தை நாங்கள் கூட்டுவோமாக இருந்தால் எங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையில் இருக்கும் தூரம் குறையும். தூரம் குறையும் என்று சொல்வது என்னவென்றால், அறிவு திறன் மாத்திரம் அல்ல, மற்றவர்கள் செய்வதில் எங்களுக்கு அந்த துன்பம் வரக்கூடிய மனநிலையை அந்த அறிவு திறன் மூலமாக வென்று விடுவோம். ஏனென்றால் எல்லா இயக்கத்திற்கும் காரணம் பரம்பொருள், எது நடந்தாலும் காரணம் வினைப்பயன். ஆனால் நாங்கள் இதிலிருந்து விலத்த வேண்டுமென்றால் அதை முக்கியமாக நாங்கள் புரிந்து கொள்வது மாத்திரமல்ல, அதை செயலிலும் கொண்டு வர வேண்டும். அதாவது வரும் விடயங்களுக்கு எதிர்வினையையோ எதிர்ச்செயலையோ செய்யாது நாங்கள் அதிலிருந்து விலத்தி 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 கொண்டு போவோமாக இருந்தால், எத்தனை பேர் எங்களை வாழ்க்கையில் எங்களுடைய தொழிலிலும் சரி, வீட்டிலும் சரி, சுற்றத்தாரிலும் சரி நிந்தித்தாலும் சரி, எங்களை திரத்தி திரத்தி கஷ்டங்கள் தந்தாலும் சரி, எங்களை நாங்கள் ஓரளவு உயர்த்தி விட்டோம் என்றால் இந்த பருந்து போல அவர்களால் எங்களை பின்தொடர முடியாது. ஒரே ஒரு வகையான ஆன்மாக்கள் தான் எங்களை அதில் பின்தொடரலாம். அவர்கள்தான் எங்களுடைய சத்சங்கத்தில் இருப்பவர்கள், சாதகர்கள். அந்த பின்தொடரல் எங்களுக்கு தேவை. ஏனென்றால் அவர்களுடன் நாங்கள் கதைக்க வேண்டும், பேச வேண்டும், அறிவு திறனை எடுக்க வேண்டும், எங்களை மீளாய்வு செய்ய வேண்டும். ஆகவே அவர்களுடைய தொடர்ச்சி இருக்கும். ஆனால் உலகியலில் வாழ்பவர்களுடைய தொடர்ச்சி இருப்பது போல் மாயையை தெரிந்தாலும் அதனால் நாங்கள் பாதிக்கப்பட மாட்டோம் என்று இந்த அன்பருடைய கேள்விக்கு சைவ சித்தாந்த கிரியா யோகா அடிப்படை கருத்திலிருந்து இந்த விடையை இன்று கொடுக்கின்றேன். ஆகவே நாங்கள் எல்லோரும் இதை சிந்திக்கத்தான் வேண்டும். அதாவது அந்த உபமானத்தை இங்கு நான் கொண்டு வந்ததற்கு காரணம், உபமானம் என்றால் ஓரளவு விளங்கும், இதில் என்ன கருத்து உண்டு என்று. அந்த பருந்து அந்த காகம் திரத்துவதை தடுக்க முடியாமல் என்ன காரணத்திற்காக அந்த பருந்தை காகம் திரத்தியதென்றது, அது வேறு விடயம், உணவுக்காகவா இருக்கலாம் அல்லது எதிர்மறை விலங்கு பறவைகளாக இருக்கலாம். ஆனால் அதன் புத்திசாலித்தனத்தால் அது தன்னுடைய உயரத்தை உயர்ந்து கொண்டு மேலே பறக்கும் போது காகத்தால் அந்த அல்டிடியூட் என்று சொல்லுவோம் அந்த இடத்திற்கு காகத்தால் திரத்த முடியாது. ஆகவே இது மிகவும் நல்லொரு உபமானமாக எனக்கு பட்டதால் அதை இன்றைய இந்த கேள்விக்கு பதிலாக கொண்டு வந்திருக்கின்றேன். அதை நீங்கள் சிந்தித்து பார்த்து உங்களுடைய நிலையை ஆன்மீக நிலையில் அறிவு திறனில் உயர்த்தி உங்களுடைய வாழ்க்கையையும் சாதனையையும் மேம்படுத்தலாம் என்பது இதற்குரிய கருத்து. அடுத்ததாக என்ன கேள்வி வந்ததென்றால், மனதால், இது ஒரு அன்பருடைய கேள்வி, மனதால் நாங்கள் சாதனை செய்வதும் பாவனை செய்வதும் எங்களுக்கு பாபாஜியை அல்லது சிவத்தை பெற்று தருமா என்பது இந்த அன்பருடைய கேள்வி. இது ஒரு நுணுக்கமான கேள்வி. அதாவது மனநிலையில் இருந்து நாங்கள் இவற்றை செய்தாலே சிவத்தை அல்லாட்டி பாபாஜியை அடையலாமா என்பதுதான் இவருடைய கேள்வி. இதை நான் என்னுடைய நண்பரிடம் நேற்று பேசியிருந்தேன். அவரும் அருமையான விளக்கம் தந்திருந்தார். என்னால் முடிந்தளவு சிறு விளக்கத்தை இதற்கு தருகின்றேன். அவர் பேசும்போது மேலதிக விளக்கம் நான் விட்டிருந்தால் அவர் கொடுப்பார். அதாவது இந்த நிலையில் மனப்பாவனை மன சாதனை மூலம் நாங்கள் இதை அடையலாமா என்பது இந்த அன்பருடைய கேள்வி, சாதகருடைய கேள்வி. நிச்சயமாக அதுதான் ஒரு தொடக்கம். இந்த மனதினால்தான் நாங்கள் இயங்குகின்றோம். மனம் இல்லாத வாழ்க்கை இல்லை. ஆனால் இந்த மனதை ஒடுக்கவும் எங்களுக்கு இயல்பாக பழக்கப்படுத்தவும் நாங்கள் சாதனை மூலம் வெற்றி பெற வேண்டும். ஆகவே அது மனம் தொடக்க நிலையில் இருந்தால், அப்படி இருந்தால் கூட அந்த மனதினால் மனதை பாவித்து எங்களுடைய கருவிகளை பாவித்து நாங்கள் அறிவு திறன்களை பெற வேண்டும். அதற்கு மேலாக அந்த அறிவை நாங்கள் பெற்றவுடன் அதை சிந்தித்து அதை உணர்வு நிலைக்கு கொண்டு வர வேண்டும். அந்த உணர்வு நிலையிலிருந்து நாங்கள் அதிலிருந்து செயல்பட வேண்டும். ஆகவே இந்த வழியில் போய்கொண்டிருக்கும் போது நண்பர் அழகாக இந்த விளக்கத்தை தந்தார் எனக்கு. நாங்கள் உயிர் நிலைக்கு செல்லுவோம் சிறிது சிறிதாக. ஏனென்றால் நாங்கள் உயிர்நிலை மனநிலை என்று பல விடயங்களில் பல கேள்விகளுக்கு பதில் கண்டிருக்கின்றோம். ரெண்டும் வெவ்வேறு நிலை. அதை நாங்கள் இறுதியில் உணர்வினால்தான் அந்த உயிர்நிலையை அடையலாம் என்றும் சுருக்கமாக பார்த்திருக்கின்றோம். இன்றைக்கு வந்த கேள்விக்கு கூட அதன் அடிப்படையில் தான் இந்த பதில் அமைகின்றது. ஆகவே இறுதியில் நாங்கள் அடையும் நிலைதான் உயிர்நிலை. அந்த நிலையை எங்களுக்கு தரவல்லது திருவருள் ஒன்றே ஒன்றுதான். நாங்கள் அதற்கு முயற்சி செய்து இந்த பாதையில் செல்ல வேண்டும், பயிற்சியில் செல்ல வேண்டும். ஆனால் அந்த உயிர்நிலையை எங்களுக்கு உணர்த்துவது, அதை நாங்கள் அனுபவிப்பதற்கு உதவி செய்வது திருவருள் ஒன்றே. ஆகவே நாங்கள் அந்த வழி சென்று நாங்கள் சிவத்தையும் பாபாஜியையும் காணலாமே தவிர, மனதினால் மாத்திரம் எங்களுடைய விடயங்களை செய்து கொண்டு அந்த நிலையை அடைய முடியாது. ஆனால் மனது இல்லாமல் அந்த நிலைக்கு போக முடியாது என்று நண்பர் அருமையாக இதை எனக்கு விளங்கப்படுத்தினார். ஆகவே இதுதான் சத்சங்கம். அவர் மேலதிக விளக்கங்கள் தரலாம். நான் ஏதாவது தவற விட்டிருந்தால் இந்த அன்பருடைய கேள்விக்கு அவ்வளவுதான். நான் சைவ சித்தாந்த அடிப்படையிலிருந்தும் கிரியா யோகா அடிப்படையிலிருந்தும் இன்று கொடுக்கும் பதில். அடுத்ததாக இன்னும் ஒரு கேள்வி வந்திருந்தது. ஐயா, இந்த மாயையில் இருந்துதானே எல்லாம் படைக்கப்பட்டது என்று படித்திருக்கின்றோம். இந்த மாயை தான் இறைவனின் வைப்பு சக்தி என்று சொல்லி நான் குறிப்பிடுத்து வைத்திருக்கின்றேன். வைப்பு சக்தி என்றால் அவரிடம் இருக்கும் சக்தியை வைத்து, இந்த மாயையை வைத்துத்தான் அவர் தனு கரண புவன போகங்களை உருவாக்கி இருக்கின்றார். எங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்திற்காக அது நன்றாக புரிகின்றது. ஆனால் தன்னுடைய கேள்வி என்னவென்றால், இந்த மாயையிலிருந்து தனு கரண பூன போகங்களாக இவற்றை உருவாக்கி இருந்தாலும் என்னென்று இந்த மாயையாகிய மாயை என்றால் அதை நாங்கள் பார்க்க முடியாது. அதாவது ஒரு அருவ நிலையில் இருக்கும் விடயம், அதிலிருந்து எப்படி இந்த உருவமாகிய உலகத்தை தோற்றுவித்தார், உலகம் என்னென்று அருவத்திலிருந்து வந்தது, அருவத்திலிருந்து உருவம் வந்திருக்கின்றதே என்று இந்த அன்பர் மிகவும் அற்புதமான கேள்வி ஒன்றை கேட்டிருக்கின்றார். இவ்வளவு விளக்கமாக கேட்கவில்லை, ரெண்டு வரியில் தான் கேட்டிருந்தார். நான் அதை விளக்கமாக உங்களுக்கு அந்த கேள்வியை கொடுக்கின்றேன். இதற்குரிய காரணம், சைவ சித்தாந்த அடிப்படையில் மாயையில் இருந்துதான் இந்த உலகம் படைக்கப்பட்டது. உலகம் என்பது உருவமாக எங்களுக்கு தெரியக்கூடிய பொருள்தான். பொருட்கள் உலகம் எல்லாம் எங்களுடைய உடலும் கண்ணால் பார்க்கக்கூடியது தான். ஆனால் அது ஒரு அருவ நிலையான மாயையிலிருந்து உருவம் வந்திருக்கின்றது என்பது உண்மைதான். ஆனால் அவர் சொன்ன அந்த சொல்லை ஞாபகம் வைத்திருக்கின்றார். நானே அந்த சொல்லை மறந்துவிட்டேன். வைப்பு சக்தி, அதாவது மாயைதான் பரம்பொருளின் வைப்பு சக்தி. அந்த மாயையிலிருந்து எடுத்துத்தான் இந்த 36 தத்துவங்களையும் தந்தார் என்பதுதான் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. ஆகவே இதற்குரிய விளக்கம் சிறிதளவு கொடுக்கலாம். பேராசிரியர் அந்த நேரம் சொல்லித்தந்த விடயத்தில் இருந்து, மாயையில் இருந்துதான் உலகம் தோன்றினாலும் நாங்கள் ரெண்டு நிலைகளை பற்றி சைவ சித்தாந்தத்தில் படித்திருக்கின்றோம். ஒன்று காரண நிலை, மற்றது காரிய நிலை. இந்த மாயையில் அருவமாக இருக்கும் இந்த விடயத்திலிருந்து உருவமாகிய உலகம் வந்தது என்பது இந்த அன்பருடைய கேள்வி. இது அருவமாக இருக்கும் போது அது காரண நிலையில் இருந்தது, உருவம் பெற்ற போது அது காரிய நிலைக்கு வந்திருக்கின்றது. இதுதான் அதற்குரிய பதில். இதை நாங்கள் இன்னொரு சொல் மூலமாகவும் படித்திருக்கின்றோம், சற்காரிய வாதம் என்று சொல்லுகின்றோம். அது என்ன? அதாவது இல்லது தோன்றாது உள்ளதே நிற்கும் என்பது அந்த சற்காரிய வாதம். அதற்குரிய விளக்கம்தான் காரண காரியங்கள். ஆகவே அந்த விதிமுறைப்படி கூட இந்த கேள்விக்கு அந்த அன்பருக்கு விளக்கம் சொல்லலாம். ஆகவே இந்த மாயையில் இருந்து தோன்றிய உலகத்துக்குரிய காரணம், அதாவது அருவத்தில் இருந்து உருவம் தோன்றியதுக்குரிய காரணம், காரண காரிய அடிப்படையில்தான் அது நிகழ்ந்திருக்கின்றது. அது யாரால் நிகழ்த்தப்பட்டது? திருவருளால் நிகழ்த்தப்பட்டது. ஆகவே அந்த அளவில் அதற்கு அந்த பதிலை கொடுக்கின்றேன் அந்த அன்பருக்கு. அடுத்ததாக இன்னொரு கேள்வி வந்திருக்கின்றது, கடைசி கேள்வி எழுதி வைத்தேன், ஒரு நிமிடம் தாருங்கள், அதை வாசித்து விட்டு அதற்கு பதில் தருகின்றேன். ஒரு செயலை நாங்கள் செய்கின்றோம் ஐயா, அந்த செயலை செய்யும் போது அந்த செயலில் நாங்கள் அதை சிறப்பாக செய்தோமோ இல்லையோ என்பதை, அது எந்த செயலாகவும் இருக்கலாம், உலகியல் செயல் ஆன்மீக செயலாக இருக்கலாம், அதில் நாங்கள் சிறப்பாக செய்தோமோ இல்லையோ என்பதை நாங்கள் எப்படி உணரலாம் என்பது இந்த அன்பருடைய கேள்வி. அதாவது அவர் உதவி அவர் சொல்லும் உதாரணம் என்னவென்றால், உதாரணத்தையும் அவர் தருகின்றார். தான் ஒரு ஒரு உணவு உணவு தானத்துக்கு, அதாவது உணவு திட்டத்துக்கு தான் ஒரு 100 ரூபாய் கொடுக்கின்றேன். ஆனால் தன்னுடன் இருக்கும் சக சாதகர்கள் எல்லாரும் 1000 ரூபாய், 2000 ரூபாய் என்று கொடுக்கின்றார்கள். அதை யோசிக்கும் போது எனக்கு கஷ்டமாக இருக்கின்றது. ஏனென்றால் அவர்களும் அன்னதானத்துக்குத்தான் கொடுக்கின்றார்கள், நானும் அன்னதானத்துக்குத்தான் கொடுக்கின்றேன். நான் கொடுக்கும் தொகை சிறியது, அவர்கள் கொடுக்கும் தொகை நான் அறியக்கூடியதாக பெரியது. இதில் என்னுடைய மனநிலையை நான் எப்படி சமாதானப்படுத்தலாம் என்ற முறையில் அவர் அந்த கேள்வியை அமைத்திருக்கின்றார். நான் செய்வது சரியா, அல்லது நான் செய்யும் இந்த தொண்டில் என்னுடைய நிலை என்ன என்பது அவருடைய கேள்வி. அதற்கு நாங்கள் அருளாளர்கள் சத்குரு கிரியா பாபாஜி சைவ சித்தாந்தத்தில் படித்தவற்றை வைத்து யோசித்து பார்ப்போம் என்றால், முதலாவதாக எங்களுடைய கிரியா யோகத்தை வைத்து பார்த்தால், சத்குரு கிரியா பாபாஜியின் தங்க விதிகளை வைத்து பார்த்தால், அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதி என்ற முறையில் தான் அந்த தங்க விதி அமைந்திருக்கின்றது. அன்புக்கு பின்தான் தொண்டை வைத்திருக்கின்றார் பாபாஜி. ஏன்? அந்த அன்பு விளைந்தால்தான் அந்த தொண்டு சிறக்கும், அது கூடினால்தான் தொண்டு மேலும் சிறக்கும் என்பது அதற்குரிய பொருள். ஆகவே இந்த அன்பருடைய கேள்விக்கு அதுதான் முக்கியமான பதில். கிரியா யோகத்திலிருந்தும் அதே பதில் நிச்சயமாக சைவ சித்தாந்தத்திலும் அதைத்தான் சொல்கின்றது. அதாவது நாங்கள் எந்த விடயத்தை செய்தாலும், இது அவர் சொந்த உதாரணம் ஒரு அன்னதானத்தை வைத்து, ஆனால் எந்த விஷயத்தை நாங்கள் செய்தாலும் அந்த நிலை, நாங்கள் செய்யும் நிலை மேன்மையானதா தாழ்ந்ததா, அல்லது அதன் உயரம் எவ்வளவு தூரம் நாங்கள் மற்றவர்களுடன் பார்க்கும்போது இருக்கின்றோம் என்று எல்லாம் பார்க்க விரும்பினால், உலகியல் முறையில் நீங்கள் செய்யும் விடயத்தை அன்போடு, அதற்கு மேலாக சொல்லப்போனால் பேரன்போடு, எந்த விடயத்தையும் நீங்கள் செய்வீர்களாக இருந்தால், அது நீங்கள் ஒரு ரூபாய் தான் கொடுத்து செய்திருந்தாலும், உங்களுடைய மற்றைய சாதகர்கள், உங்களுடைய நண்பர்கள் 1000 ரூபாய் கொடுத்து செய்திருந்தாலும், நீங்கள் செய்த சேவையே மிகவும் சிறப்பென்று சைவ சித்தாந்தம், கிரியா யோகம், அருளாளர்கள் எல்லோரும் கூறுகின்றார்கள். அது ஏன் சிறப்பு? அங்கு பணம் முக்கியமல்ல, எவ்வளவு பணம் கொடுத்தது என்பதை வைத்து உங்களுடைய மேன்மையோ உங்களுடைய செயலோ அளவிடப்பட மாட்டாது ஆன்மீகத்தில். உலகியலில் நிச்சயமாக யார் கூட பணம் கொடுக்கின்றார்களோ, அது அன்னதானமாக இருக்கலாம், வேறு சேவைகளாக இருக்கலாம், அவர்களுக்குத்தான் முதலிடமும் பொன்னாடையும். ஆனால் இறைவனின் சன்னிதானத்தில் நீங்கள் கொடுக்கும் பொருளின் அளவு இறைவன் பார்ப்பதில்லை, உங்களுடைய அன்பின் அளவைத்தான் பார்க்கின்றார் என்பது முக்கியம். அது சைவ சித்தாந்தத்தில் மிகவும் அருமையாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய சத்குரு கிரியா பாபாஜியின் தங்க விதிகளிலும் அதே மாதிரி அமைந்திருக்கின்றது என்று இந்த அன்பருடைய கேள்விக்கு பதில் கொடுக்கின்றேன். ஆகவே நாங்கள் அன்பை பெருக்குவோம், பேரன்பாக்குவோம், எங்களுடைய தொண்டுகளை செய்வோம். அதிலிருந்து அது சரீர தொண்டாக இருந்தாலும் சரி, நாங்கள் மற்றவர்களுடன் ஒத்து பார்ப்பது தேவையே இல்லை. நாங்கள் எங்களால் முடிந்தளவை பேரன்போடு செய்ய பழகிவிட்டோம் என்றால், நாங்கள் எப்பவும் மேன்மையான விடயத்தை செய்கின்றோம் என்று மன நிம்மதியுடன் அதை செய்யலாம் என்று இந்த அன்பருக்குரிய பதில். ஆகவே இந்த ஒன்று வந்த கேள்விகளுக்கு இவ்வாறு பதில் கண்டிருக்கின்றோம். அதற்கு நான் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் நன்றி சொல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம், ஓம் சிவாய நம. இப்போது இறைவன் ஐயா, கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்து சத்சங்கத்தை தொடருவோம். இறைவன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் தொடர்கின்றேன். மியூட்டில் இருக்கின்றீர்கள் இறைவன் ஐயா, இருக்கின்றீயா இறைவன் ஐயா? ஓகே, மீண்டும் வருகின்றேன் உங்களிடம். கார்த்திகேயன் ஐயா, நீங்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ.
நல்ல சிறப்பான முறையில வந்த கேள்விக்கெல்லாம் பாபாஜியுடைய திருவருளால் அவருடைய கருணையாலும் நல்ல பதில்களை எடுத்து கொடுத்திருக்காரு. அதுக்கு பாபாஜிக்கு நன்றி, பரம்பொருளுக்கு நன்றி, கேள்வி கேட்டவங்களுக்கும் நன்றி, பதில் சொன்னவங்களுக்கு நன்றி. வேணாம், நமக்கு எதுவுமே தெரியாது, பாபாஜி சொல்றாரு அதை பேசிக்கிட்டு கேள்வி கேட்டவர்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் மூலியமா தான் இந்த புரட்சி ஏற்படும், இந்த விஷயம் நமக்கு கிடைக்கும். கேள்வி கேட்கிறவங்களுக்கு அவ்வளோ பெரிய மதிப்பீடு தெய்வத்துக்கு. பதில் சொல்றதை விட, பதில் சொல்றவங்களை விட கேள்வி கேட்கிறவங்களுக்கு தான் மதிப்பீடு அதிகம். ஆனால் அந்த கேள்வி எப்படி இருக்கும்னா, தெய்வத்துக்காக சார்ந்து ஆன்மீக சார்ந்து ஏதோ கேள்வி கேட்க இல்லாம இருக்கக்குள்ள அந்த தேதி, அந்த கேள்வி பலருக்கும் பெரிய பலன் அளிக்க உள்ள இதில் உள்ள உண்மையை உங்களையும் வந்து சாது. இந்த வகையில சிறப்பான கேள்விக்கு சிறப்பான பதில் சரியா பதில் சொன்னாங்க, சரிய பதிலையும் சொன்னாங்க. அவங்க எல்லாரும் என் பேச்ச மதிக்கிறதுலன்னு இருக்கலாம், இல்ல கேட்கலன்னு இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், அது எல்லா இடத்துலயும் நடக்கும். அதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். நமக்கு மட்டும் நடக்குதுன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சைவ சித்தாந்தத்துக்கு வந்த பிறகு இதை நம்ம நமக்கு மட்டும் நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கணும். நமக்கு மட்டும் நடக்கல, எல்லாருக்கும் நடக்கும், ஆனா தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சது சச்சங்கத்துல நம்ம பேசிக்கிறோம், ஒரு குடும்பமா இருக்கிறதுனால பேசிக்கிறோம். இதே ஒரு சச்சங்கம் இல்ல, நம்ம கிரியாசாதகத்துக்கு இல்லைன்னா நம்ம வெளியே சொல்ல மாட்டோம், நம்ம குடும்பத்தை பத்தி எங்க வெளியே சொல்ல போறோம். இது நம்ம ஒரு குடும்பம், உங்களுக்குள்ள பிரச்சனை எனக்கு இருக்கு, எனக்குள்ள பிரச்சனை உங்களுக்கு இருக்கு, உங்களுக்குள்ள பிரச்சனை இன்னொருத்தவங்களுக்கு இருக்கு. அந்த வகையில தான் அதான் சச்சங்கத்துடைய சிறப்பே. நமக்கு பாபாஜி அமைச்சு அவங்க கேட்கணும், நம்ம கேட்கணும்ன்றத இதை சைவ சித்தாந்தம் சொல்லி நான் சொல்லி நம்ம கேட்கணும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா உங்களுடைய மனநிலை வேற, அவங்களுடைய மனநிலை வேற, உங்களுடைய பக்குவம் வேற, அவங்களுடைய பக்குவம் வேற, எல்லாமே வேற வேறையா இருக்கும். இதான் சைவ சித்தாந்தத்துல நமக்கு பாடமா சொல்லிட்டே இருக்காங்க. அந்த எதிர்பார்ப்பு நம்ம வைக்கிறாங்க. ஆனா நீங்க சொல்ல வேண்டிய கடமையே சொல்லணும், சொல்லிட்டு அவங்க மாறணும் கேட்கணும்ன்றது நமக்கு. ஆனா சொல்லாம சொல்லிட்டு நீங்க வந்து பார்வையாளரா அதுக்கு இடையில ஏதாவது ஒரு முயற்சி அவங்களுக்கு அது எசந்து வராங்கன்னா அதுக்கு நீங்க வந்து உறுதுணையா கொஞ்சம் இருக்கலாம், சப்போர்ட் பண்ணலாம். அவ்வளவுதான் செய்யலாம். ஒழிய முழுமையா அவங்க மாறுன்றத நினைக்க கூடாது. ஏன் கேட்டீங்களா, நீங்க சைவ சித்தாந்தத்தை தெரிஞ்சிருக்கலாம், நீங்க கொஞ்சம் பக்குவமா இருக்கீங்க, அவங்க அதை திருப்பி கேட்காதவங்க இருக்கலாம், இல்ல கேட்டு கூட இருக்கலாம். கேட்டுதான் சைவ சித்தாந்தத்தை அவங்க முழுமையா அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த உணர்வு நிலைக்கு போனாதான், மனசுல இருந்து உயிர்ல சிந்திக்க போனாதான், சிந்திக்க நம்ம உணர்வு நிலைக்கு போனாதான் நமக்கு அதுல இருந்து விடுபடுறது நல்லா தெரியும். ஒரு சின்ன விஷயத்த எடுத்துக்கேன், நான் பார்த்துருக்கேன், நம்ம எதிர்க்க எடுக்கிறப்ப சண்டை போடுவாங்க. இப்ப என்கிட்ட ஒருத்தர் சண்டை போடுறாரு அர்த்தம் இல்லாத, நானும் அர்த்தம் இல்லாத சண்டை போட்டுனா அவரு நானும் ஒண்ணுதான். அவர் சண்டை போட நான் விலகி போயிட்டுனா என்னுடைய சிந்தனை அளவுல நமக்கு இதுல சம்பந்தம் கிடையாது. அவரு எதை சொல்ல போறாரு, அவரு எதை நாம இத காதல வாங்க கூடாது, இது நம்மளால துல்லப்படுத்தும். நான் விலகிட்டேன்னா நானு என்னுடைய மனசுல இருந்து விலகி உயிர்கிட்ட போறேன்றது ஆரம்பம். இது சைவ சித்தாந்தம். இப்படி நீங்க கொஞ்சம் 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 கொஞ்சமா செய்ய 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 உங்களுக்கு அதுல பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கும். இந்த உலகத்துல நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்க்கக்குள்ள நீங்க ஒரு வித்தியாசமா இருக்கும். நான் பல பேரை சைவ சித்தாந்தத்துல உள்ள ஒரு ஒரு 10 பேரை பாக்குறேன், எவ்வளவு பெரிய பிரச்சனையும் பேசாம இருப்பாங்க, பேசவே மாட்டாங்க, பேசாம இருப்பாங்க, கடைசியில பார்த்தா அவங்க தான் ஜெயிக்கும். அப்புறம் இந்த வேகமா பேசுறவங்க, ஐயா மன்னிச்சுங்க ஐயா, நாங்க தெரியாத பேசணும் இல்லையா, நீங்க பேசவே இல்லையா, அவங்கள ஏதோ ஒரு வினை நீங்க பேசிட்டீங்க, ஏதோ ஒரு வினை அந்த இடத்துல நான் இதை காதல கேட்கணும்னு சொல்லிருக்கேன். நான் இந்த இடத்த விட்டு இன்னும் இன்னும் வெற்றிகரமா போயிருக்கலாம், இந்த இடத்த விட்டு இடத்துக்கு போயிருக்கலாம், ஆனா நான் போக முடியாது. ஏன்னா அந்த அமைப்புல நான் இருக்கிறேன், நான் வந்து போக முடியாது, அதை தாங்கி இருக்கணும். ஏன்னா எனக்கு அந்த வினை இருக்கு, அதை தாங்கணும்னு. அதை நீங்க பேசி வினையை எடுக்கணுன்ற வினையும் உங்களுக்கு இருக்குது. இன்னும் விளக்கப்பட்டோம்னா அவரே ரொம்ப மனம் கஷ்டப்பட்டாரு. ஒரு நாள் இது கை வச்சாத இத போல நிறைய விஷயங்கள் நடக்கும். நம்ம இந்த சைவ சித்தாந்தத்தை நிறைய கேட்டு 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 சாதனா பயிற்சிகளை நல்லா செஞ்சு நம்ம முன்னேறி வரக்குள்ள இந்த விஷயங்களை நீங்க ஒரு புத்தியாவே எடுத்து எல்லா ஜெயிக்க ஆரம்பிப்பீங்க. அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. இதை நான் பல பேர்கிட்ட பாக்குறேன், அப்படியே நானும் அதை கடைபிடிக்க பாக்குறேன். அதையும் மீறி சில சமயத்துல நம்மள வினை வந்து தாக்கத்தான் செய்யும். ஏன்னா வினைன்னு ஒண்ணு இருக்கு, அந்த வினையை அனுபவிக்கணும்னா அது மூலியமா அனுபவிக்க முடியுவாங்க, அதுதான் அதனுடைய காரணம். அதனால நீங்க எந்த விஷயத்துக்கும் துன்பப்பட வேண்டியதில்லை. அதே போல தர்மம், ஒரு 100 ரூபா நீங்க கொடுத்துருக்கீங்க, ஒரு 1000 ரூபா ஒருத்தர் கொடுத்துறாருன்னா 1000 ரூபா கொடுத்தவரும் பெரிய ஆள் கிடையாது, 100 ரூபா கொடுத்தவரும் பெரிய ஆள் கிடையாது, 1000 ரூபா கொடுத்தவரும் சின்னவர் கிடையாது, 100 ரூபா கொடுத்தவரும் சின்னவர் கிடையாது. எல்லாம் சிவன் செயலால தான் நடக்கும். நீங்க அங்க மனசால நினைக்க கூடாது. நீங்களே நீங்க இன்னும் உணர்வு நிலைக்கு போயிட்டீங்கன்னா நீங்களே அங்க கொடுக்கலன்ற ஒரு நிலையை வரும். அது இப்ப ஒத்துக்க முடியாது. இப்ப நம்ம மனசுல இருக்கக்குள்ளதான், நீங்க மனசுல இருக்கக்குள்ளதான் செஞ்சீங்க, அவர் 1000 ரூபாய் கொடுத்தாரு, நீங்க 100 ரூபாய் உங்க தகுதிக்கு இறைவன் உங்களுக்கு அதை கொடுக்க வச்சாரு, அவரு தகுதிக்கு அவர் அந்த இறைவன் கொடுக்க வச்சார், இவ்வளவுதான். ரெண்டு பேருமே கொடுக்கல, எல்லாமே சிவன் தான், உள்ள இருந்த சிவன் தான் நமக்கு கொடுத்தது, அதுதான் கொடுத்த சுந்துச்சு, அதுதான் கொடுத்து, நம்மளால எதுவுமே கொடுக்க முடியாது, எல்லாமே அதுதான் செய்யும். அதனால உங்களுடைய தர்மம் 100 ரூபா செஞ்சாலும் பெரிய தர்மம் தான், 1000 ரூபா செஞ்சாலும் பெரிய தர்மம். இதுல இன்னொரு இடையில உள்ள விஷயம் என்னன்னா, நம்ம கிட்ட ஒரு 1000 ரூபா கொடுக்குற தகுதி இருந்து நம்ம கிட்ட 100 ரூபா கொடுத்தா இறைவன் ஏன் இன்னொரு 10 ரூபா சேர்த்து கொடுக்கலாமா என்ற ஒரு காரணத்தை கூட உங்களுக்கு ஒரு குறியீடு காட்டலாம். அந்த குறியீடு வந்து உங்களுக்கு ஒரு பயன் அளக்கக்கூடியதாகவும் இருக்கும். ஏன் 1000 ரூபா கொடுக்குற இடத்துல ஏன் நம்ம 100 ரூபா கொடுத்தோம், இன்னும் 100 ரூபா சேர்த்து கொடுத்தா புண்ணிய காரியம் எல்லாம் நடக்குமே என்ற ஒரு சிந்தனையை கூட இறைவன் வந்து ஒரு மடை மாற்ற வச்சிருக்கலாம் அப்படின்னு நீங்க சிந்திக்கணும். அதுதான் கைய சுட்டாந்த நமக்கு வந்து அவ்வளோ விஷயங்கள் ஒட்டி நமக்கு கருணை அடிப்படையில பாபாஜிக்கு நீங்க அது இந்த பிறவியெல்லாம் நீங்க நன்றி சொல்லணும். நீங்க அதை நீங்க நல்லா உணர்ந்து பாத்தீங்கன்னா அப்படி கூட ஒரு உணர்த்தல் நம்ம செய்ய காட்டலாம். அதனால அது உணர்த்தலா இருந்தா அந்த உணர்த்தல எடுக்கலாம். ஆனா நீங்க மனசுல நின்று நம்ம இவ்வளவுதான் கொடுத்தோமே அவங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க என்ற வருத்தத்துக்கே வேலை கிடையாது. அந்த இடத்துக்கு நீங்க வரக்குள்ள உயிர்ல நின்று நாம எதுவே செய்யல எல்லாமே அவர் செஞ்சாரு என்ற மாதிரி நீங்க கருத்தை எடுத்துக்கலாம்னு அடியேன் சைவ சித்தாந்தத்துல சொன்ன கருத்தை தான் உங்களுக்கு சொல்றேன். இது நான் அறிவுரையா சொல்லல, சைவ சித்தாந்தத்துல சொன்னதை உங்களுக்கு சொல்றேன். உங்களுடைய பக்குவம் எப்படி இருக்கு அதுபடி நீங்க எடுத்து அதுல சிறப்பா நீங்க சைவ சித்தாந்தம் படிச்சுக்கிட்டு வந்துட்டாவே நீங்க வந்து ஒரு தனி மனிதரா ஆயிடுவீங்க. கிரியா பயிற்சியும் சைவ சித்தாந்தமும் நமக்கு ரெண்டு கண்ணு, வேற யாருக்குமே அமையல. சைவ சித்தாந்தம் முழுமையா படிக்கிறவங்களுக்கு கூட அது அமையல, நமக்கு அமைஞ்சது. அது பாபாஜிக்கு நன்றி, உங்க எல்லாருக்கும் நன்றி, பரம்பூர்லுக்கு நன்றி.
நன்றி நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. மிகவும் அற்புதமாக மேலதிக விளக்கங்களுடன் இன்றைய அன்றெண்டுக்கு 3 கேள்விகள் வந்த கேள்விகளை அதை மெருகூட்டி இருக்கின்றீர்கள் கார்த்திகேயன் ஐயா. இப்படித்தான் இருக்க வேண்டும், பேச வேண்டும், குறுகிய விடுகின்ற விடயத்தை மேலும் மெருகூட்ட வேண்டும். அதனால் எல்லா சாதகர்களும் நாங்கள் பயன்பெற வேண்டும். நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. இப்போது ரவிணையா அணைப்பில் இருக்கின்றீர்கள். ரவிணையா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்,
ஓம் கிரியா பாபாஜி நமோம்,
ஓம் சிவாய நமோம்,
ஓம் சிவாய நம.
வணக்கத்தோட இன்றைய சத்சங்கம் கேள்வி பதிலுக்குரிய சத்சங்கமாக அமைந்தது. இன்றைய சத்சங்கத்தில் கேட்கப்பட்ட சாதாரண 4 கேள்விகளுக்கும் சிறப்பான விளக்கமான பதில் கிடைக்கப்பட்டது. அதில் முதலாவது என்பர் சாதாரண கேள்வி, நாங்கள் இந்த இதழிலிருந்து எப்படி விடுபடலாம் அல்லது தப்பலாம் என்ற கேள்விக்கு ஆகமும் உபமான கதை மூலம் விளக்கப்பட்டது. அந்த உண்மை பற்றிய விவரம் எங்களுக்கு மிக தெளிவாக அதனுடைய கருத்துக்களை அறியக்கூடியதாக இருந்தது. அதாவது நாம் எங்களை உயர்த்த வேண்டும், அதாவது எங்களை உயர்த்துவது என்பது ஆன்மீக முன்னேற்றத்தை உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும். அதாவது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள் மூலம் விளக்கப்பட்ட கருத்துக்கள், அதன் மூலம் அறிவு திறனை வீச்சு செய்து இதிலிருந்து தப்பலாம் என சிறந்த பதில் கிடைக்கப்பட்டது. அடுத்து இரண்டாவது அன்பனுடைய கேள்விக்கு, மனத்தால் சிவனை அல்லது பாபாஜியை அறியலாமா, அதாவது மன சாதனை மூலம் அறியலாமா என்ற கேள்வி. அதற்கும் அங்கடமும் மனத்தை பாவித்து அறிவு திறனை உயர்த்தி அதன் மூலம் உணர்வு நிலையில் அறியலாம் என்பது அதன் பதிலாக அமையும். எனவே அது மாத்திரமல்ல, எனவே திருவருள் துணை கொண்டு அடையலாம் என்பது அதற்குரிய முக்கிய பதிலாக அமைந்தது. அடுத்து மூன்றாவது அன்பருடைய கேள்வி, மாயையிலிருந்துதான் எல்லாம் வந்தது, இந்த மாயையிலிருந்து எப்படி அருவத்தில் இருந்து உருவம் வந்தது என்பவற்றிய கேள்வி. அதற்கும் மாயையிலிருந்துதான் உலகம் படைக்கப்பட்ட என்ற கருத்து கூறப்பட்டது. அத்துடன் மாயைதான் பரம்பொருளின் பக்தி சக்தி என்ற விவரம் தெளிவாக விளக்கப்பட்டது. இறுதியாக தற்காரியவாதம் விளக்கப்பட்டது. அதாவது தற்காரியவாதம் என்பது காரண நிலையிலிருந்து அறிமுகம், காரிய நிலையிலிருந்து உருவாகும் தோன்றிய விளக்கங்கள் தெளிவாக விளக்கப்பட்டது. இறுதியாக ஒரு செயலை செய்யும் போது அதை சிறப்பாக எப்படி செய்யலாம் என்பதை உணரலாம் என்று பற்றிய கேள்வி, அதற்கும் பல விளக்கங்கள் பெறப்பட்டது. இறுதியாக அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகி என்பதைதான் முக்கியம் என்பதை கூறியது மாத்திரமில்லை, அன்பு என்றும் பார்க்க பேரன் போல் செய்யும் போது அதனுடைய வெற்றி கிடைக்கும் என்ற தெளிவான கருத்தும் கூறப்பட்டது. எனவே இன்றைய திட்டங்களில் நாலு வகையடக்கும் சாதகத்தில் சிறந்த விளக்கம் தரப்பட்டது. எனவே இன்றைய சட்டங்களில் கூறப்பட்ட கருத்துக்களை நாங்கள் உருவாக்கி எங்களுடைய சாதனைகளும் மென்மேலும் கூட்டிக் கொள்ள வேண்டும். நன்றி. ஓம் பிரியா பவாய் நம ஓம். ஓம் சிவாதே நம ஓம்.
நன்றி இரவனையா. மியூட்டில் இருங்கள். மிகவும் அற்புதமாக அதை குறிப்பெடுத்து அதை சுருக்கமான முறையில் கொடுத்திருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா விளக்கமான முறையில் கொடுத்தார். சத்சங்கம் அருமையாக அமைந்திருக்கின்றது. நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம.